கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 26 அத்தியாயம். இன்பவல்லியின் இதயம். உங்களோடு நான் வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள். அதற்காக வேறு சாக்குப்போக்குகள் வேண்டாம் என்றால் இன்பவல்லி.
இல்லை குழந்தாய், நாங்கள் செல்வது என்றால் உன்னை இங்கே விட்டு செல்ல மாட்டோம். தஞ்சைக்கு செல்வோம், மன்னரை காண்போம், நமது கலை யாத்திரைக்கு வேண்டிய உதவிகளை கேட்போம், சிவிகையொன்றும் குதிரையையும் 7-8 துணை வீரர்களும் கேட்டு பெறுவோம்
என்றார் முதியவர். வாகீச நகைத்தான்.
பெரியவரே, தஞ்சை நின்று அவ்வளவு எளிதில் பெற்றுவிட முடியுமா? அதுவும் நம்மை போன்ற எளியவர்களுக்கு என்றார்.
வாகீசா, என்ன சொன்னாய்? எளியவர்களா? நான் யார் தெரியுமா? இதுவரை யாருக்கும் தெரியாது. நானும் அரச குடும்பத்து வழி வந்தவன் தான். என் கதையை நீ அறிந்தால் இந்த நாட்டில் எனக்கு இரட்டிப்பு மரியாதை ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வாய். மதுராந்தகரை நான் போய் கேட்கிறேன். அவரை காண முடியாவிடில் அருண்மொழிவர்மரையே கேட்கிறேன். அங்கே சங்கரதேவனிடம் வீர வாலிபன் எனக்கு தெரிந்தவன். அவன் உதவி கொண்டு காரியத்தை முடிப்போம் என்றார்.
வாகீசனும் இன்பவல்லியும் ஒரு கணம் திகைத்து நின்றனர். முதியவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவரா? பின் ஏன் இப்படி நாடோடி போல் அலைந்து கொண்டிருக்கின்றார்? ஐயா பெரியவரே, உங்கள் முன்னாள் வாழ்க்கையை பற்றி எனக்கு சொல்லக்கூடாதா என்றான் வாகீசன்.
ஆமாம் ஆமாம், என்னை பற்றி கேட்டறிந்தீர்களே. குழந்தை குழந்தை என்று உரிமை கொண்டாடி அழைக்கின்றீர்களே, அந்த குழந்தை கேட்கிறது சொல்லக்கூடாதா என்றாள் இன்பவல்லி.
முதியவர் மௌனமானார். சற்று தலை குனிந்திருந்தார். பிறகு தலை நிமிர்ந்து,
கட்டாயம் என் கதையை கூறுவேன். அதை சொல்வதற்கு வேலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்பவல்லி, உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறேன்? உன்னை அழைத்து செல்ல போகிறேன். அதற்காகத்தான் நான் தஞ்சைக்கு சென்று சகல வழிகளையும் ஏற்படுத்தி கொண்டு அஜந்தா யாத்திரை செல்வோம்
என்றார். அவர் இப்படி சொன்ன மறுநாளே அருண்மொழியை அவர் சந்தித்து விடுவார் என்று எண்ணவில்லை. அருண்மொழியை இன்பவள்ளி குடிலுக்கு அழைத்து வந்த சமயம் முதியவர் களிமண்ணை பிசைந்து கொண்டிருந்தார். வாகீசன் தன் கையில் இருந்த விறகு சுமையை கீழே போட்டுவிட்டு வரவேற்கவும் வாய்வராமல் வரவேற்காமல் இருக்கவும் முடியாமல் திகைத்து நின்றார். அருண்மொழியின் தோற்றம் அவனை கவர்ந்தது. அருண்மொழியின் கம்பீர தோற்றம் வாகீசனை கவர்ந்ததால் அவன் இமைக்காமல் பார்த்த வண்ணம் நின்றார். இன்பவள்ளி இருவருக்கும் நடுவே நின்றாள். அருண்மொழியை வாகீசனுக்கு அறிமுகப்படுத்தும் நிலையில் இருந்தாள். என்ன சொல்லி அறிமுகப்படுத்துவது? இன்பவள்ளி அருண்மொழியை திரும்பி பார்த்தாள். வாகீசனை நோக்கினாள். வாகீசனே அவர்களை முந்திக் கொண்டான். வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தான். அருண்மொழி புன்னகை புரிந்துவாறு மெல்ல நடந்து வந்தார். இவர் யார் தெரியுமா என்று இன்பவள்ளி வாகீசனை கேட்டாள். வாகீசனுக்கு எப்படி தெரியும்? முகத்தில் ஒருவித சிரிப்பு மிளிர, தெரியாது என்பதை தலையசைத்து தெரிவித்தார். அருண்மொழியும் இன்பவள்ளியிடம் கண்கள் மூலம் ஏதோ சைகை செய்தார். அவரை அருண்மொழி என்று புலப்படுத்தக் கூடாதாம். அது எப்படி முடியும்? இந்த நாட்டின் இளவரசரை எப்படி வேறு பெயர் கூறி அழைப்பது? இன்பவள்ளிக்கு குதூகலம் பொங்கியது. இந்த சிறு குடிலுக்கு வருகை தந்திருப்பவர் இந்த நாட்டு இளவரசர். இன்பவள்ளி முடிக்கவில்லை. வாகீசன் பரபரப்போடு,
யார் யார் இளவரசரா? அருண்மொழிவர்மரா? ஆஹா, நான் என்ன பாக்கியம் செய்துவிட்டேன்! இன்றைக்கு பொழுது மிகவும் நல்ல பொழுதாக விடிந்து விட்டது. என் கண்கள் அதிர்ஷ்டம் செய்துள்ளன. இளவரசரே, வரவேண்டும் வரவேண்டும். முன்னறிவிப்பின்றி எதிர்பாராத விதமாக தாங்கள் வந்துவிட்டதால் எப்படி வரவேற்பது என்று தெரியாமல் தொகைத்து விட்டேன் என்று கூறினார்.
அருண்மொழியின் முகத்தில் அமைதி ததும்பியது. வாகீசன் அருகிலிருந்து மரத்தின் கீழிருந்த இருக்கை ஒன்றை சுட்டி காட்டி அதில் அமருமாறு கேட்டுக்கொண்டார். அருண்மொழி அமர்ந்தார். அவர் கண்கள் அந்த இடத்தை சுற்றி பார்த்தன. வெயிலின் கொடுமை அதிகமாக தொடங்கிய போதிலும் அந்த இடம் குள்ளமை நிறைந்திருந்தது. வெளியே உலகம் என்று ஒன்று இருக்கிறதா? மக்கள் நடமாடுகின்றார்களா? வாழ்கின்றார்களா? பிழைக்கின்றார்களா எனும் சந்தடியே இல்லாத அந்த இடம் தனி உலகம் போல் இருந்தது. இன்பவள்ளி அப்பா அப்பா என்று அழைத்தவாறு முதியவரை தேடி அங்கும் இங்கும் ஓடினாள். அவரை சிறிது நாட்களாக அப்பா என்று அழைத்து வந்தாள். முதியவர் களிமண்ணை பிசைந்தெடுத்து அதை கொண்டு கோபுரம் போல் அமைத்துக் கொண்டிருந்தார். அப்பா, நம் குடிலுக்கு யார் வந்திருக்கின்றார்கள் என்று பாருங்களேன் என்றாள் இன்பவள்ளி.
யார் வந்திருக்கின்றார் குழந்தாய்?
வந்து பாருங்களேன், மிகவும் அபூர்வமானவர் வந்திருக்கின்றார் அப்பா.
அப்படி யாரம் அபூர்வமானவர்? அரசரா வந்து விட்டார்?
ஆமாம் அப்பா, இளவரசர் தான் அப்பா வந்திருக்கின்றார்.
முதியவர் திகைத்தார்.
ஆமாம், வந்து பாருங்கள்
என்றாள் இன்பவள்ளி. முதியவர் கைகளிலே ஈரமண், அதை கழுவிக்கொண்டுதானே வர வேண்டும்.
குழந்தாய், கை கழுவ சற்று தண்ணீர் ஊற்று
என்றார் முதியவர். அப்போதுதான் இன்பவள்ளியின் நினைவுக்கு வந்தது, தண்ணீர் எடுக்க சென்று வெறும் குடத்துடன் தாம் திரும்பி வந்துவிட்டோம் என்பது.
இதை கொண்டு வருகின்றேன் அப்பா
என்று இன்பவள்ளி மீண்டும் ஆற்றுக்கு செல்ல திரும்பினாள்.
சற்று முன்புதானே சென்றாய்?
சென்றேன், ஆனால்
இன்பவள்ளி எப்படி சொல்லுவாள்? இளவரசரை சந்தித்த கழிப்பில் தண்ணீர் எடுக்க மறந்து விட்டது.
இன்பவள்ளி முதியவர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பதையும் அவர் ஏதோ செய்து கொண்டிருப்பதையும் கண்ட அருண்மொழியே அங்கு வந்துவிட்டார். வாகிசனம் கண்டு தொடர்ந்து அவரோடு வந்தார். மண்ணை கொண்டு விசித்திரமான கோபுரம் அமைத்துக் கொண்டிருந்தார் முதியவர். அருண்மொழி அங்கே வந்தவுடன் முதியவர் எழுந்து விட்டார். எடுத்த எடுப்பிலேயே அருண்மொழியின் தோற்றம் அவரை மிகவும் கவர்ந்து விட்டது. அரசருக்கான ஆடம்பர ஆடையோடு வராவிடனும் இயற்கையாக ஒளி வீசிக் கொண்டிருந்த அவர் தோற்றத்தை கொண்டவுடனேயே பாச உணர்ச்சி அவரை சூழ்ந்து கொண்டது. தாம் என்ன செய்கின்றோம் என்று தெரிந்து கொள்ளாமல் அவரை தழுவிக்கொண்டு,
தங்களை சந்திக்க வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு வேலை வந்து விட்டது இளவரசே. தங்களை தேடி நாங்களே தஞ்சைக்கு வருவதாக இருந்தோம், நீங்களே வந்து விட்டீர்கள். நாங்கள் எல்லாம் பல நாட்டு திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்வதாக முடிவு செய்து விட்டோம். எங்களுக்கு குதிரையொன்றும் சிவிகையொன்றும் வழி துணைக்கு வீரர்கள் சிலரும் கொடுத்து உதவ வேண்டும். திடீரென இப்படி கேட்பதற்காக பொறுத்தள்ள வேண்டும். இதோ நிற்கிறாரே ஓவியர், இவர் அஜந்தாவை பற்றிய ஆசையை என் இதயத்தில் எழுப்பிவிட்டார். ஆஹா, அஜந்தாவை பற்றி அவர் வர்ணிப்பதை கேட்கும் தோறும் அதை காணாத கண்ணிருந்து என்ன பலன் என்று தோன்றிவிட்டது. அந்த அற்புத ஓவியங்களை கண்டு வருவோம். மற்றும் வடநாட்டில் பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டி வருகின்றார்களாம். அவற்றின் அமைப்பினை கண்டு வர வேண்டும் என்பதும் ஆவல். அவற்றை கண்டு வந்து சோழ நாட்டிலே அழகிய கலைக்கூடங்கள் அமைப்போம். இவற்றை செய்வது அரசர் கடமை என்றோ என்றார்.
முதியவர் எடுத்த எடுப்பிலேயே இளவரசரிடம் இத்தகைய வேண்டுகோள் விடுத்தது குறித்து இன்பவள்ளியும் வாகிசனும் தகைத்தனர். அஜந்தாவை காண்பதற்கும் சோழ நாட்டில் கலைக்கூடங்கள் அமைப்பதற்கும் யாத்திரை செய்ய விரும்புகின்றார்கள் என்பதை கேட்டவுடனேயே அருண்மொழியின் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. இப்படி கலையார்வம் கொண்டவர்களும் சோழ நாட்டில் இருக்கின்றார்களா என்று அறிய மிகுந்த களிப்படைந்தார். அவர் இதயத்தில் துளிர்விட்டுக் கொண்டிருந்த கலையார்வம் அப்போது மளமளவென்று வளர்ந்தது, அரும்பு விட்டது, பூத்து குலுங்கியது. அன்றிரவு அந்த குடிலிலே முதியவரும் வாகீசனும் அருண்மொழியோடு பல பல பேசிக் கொண்டே கண்ணயர்ந்து விட்டனர். அருண்மொழிக்கு உறக்கம் வரவில்லை. அதே போன்று உறக்கம் வராது குடிலின் நிலைப்படி அருகே அமர்ந்து ஆயிரம் ஆயிரம் எண்ணம் கொண்டிருந்தாள் இன்பவள்ளி. அவள் இதயம் பொங்கி வழிந்தது, அவள் உடல் துடித்தது, அவளாலேயே விவரம் காண முடியாத பரபரப்பு ஏற்பட்டது. அருண்மொழியும் மற்றவர்களும் பேசிக் கொண்டிருந்த போது இன்பவள்ளி குடிலில் இருந்து ஆற்றங்கரைக்கு மெல்ல நடந்து சென்றாள். அவள் நூபுற ஒளி மெல்ல எழுந்தது. அவளுடைய பெருமூச்சின் ஒளி அவர்கள் செவியில் வீழ்ந்திருக்க முடியாது. சலசலவென்று ஓடும் ஆற்றங்கரையில் மணல் மேட்டிலே அமர்ந்து அவள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். எங்கோ ஆயிரம் ஆயிரம் காத தூரத்திற்கு அப்பால் கன்சமிட்டி ஒளிரும் நட்சத்திரங்கள் அவளை பார்த்து மெல்ல நகைப்பதைப் போல் தோன்றின. சிரிக்கும் நட்சத்திரங்களுக்கு நடுவே மதியரசன் தன் கூணர் பிறையோடு அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் இன்பவள்ளியை பார்த்து கேட்டான், இன்பவள்ளி, உன் கவலை தீர்ந்து விட்டது இல்லையா? கவலை தீர்ந்துதான், உமக்கு என்ன வேலை? என் வேதனை இனித்தானே தொடங்கப் போகிறது, மன போராட்டம் இனித்தானே உதயமாக போகிறது. என்னை போன்றவர்களின் தாபத்தை வளர்த்து வேதனையை கொடுப்பதுதான் உமக்கு தொழிலா? உமக்கு உடன் பிறந்தவர்கள் இல்லையா? நீங்கள் பெண்களே பிறக்காத ஊரில் பிறந்தவரா? அப்படி இருக்க முடியாதே. ஒன்றுக்கு மேற்பட்ட இளம் பெண்களை மணந்து விட்டதால் பெண்களின் மனத்தை துச்சமாக கருதுகின்றீர்களா? இன்பவள்ளி கடுமையாக கேட்டாள். சந்திரன் சிரித்தான். தன் நிலவு கரங்களை இன்பவள்ளியின் மீது இன்னும் தெளிவாகப்படுமாறு வீசி, பேதை பெண்ணே, உன் மனம் கவர்ந்தவரை நீ சந்தித்து விட்டாயே. இனி என்ன மனப்போராட்டம், மனக்கவலை? உன்னை தேடி இளவரசன் ஓடி வந்திருக்கின்றார் என்றால் அதைவிட பெரும் பேறு உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு மன நிறைவே என்பது இருக்காதா என்று கேட்டான். இன்பவள்ளிக்கு கோபம் வந்தது. மதியரசன் என்று தான் உமக்கு பெயரே தவிர உமக்கு மதி சற்று குறைவுதான். என்னை தேடி இளவரசர் வந்துவிட்டதால் என் கவலைகள் தீர்ந்து போகும் என்று நீங்கள் உண்மையிலேயே சொல்கின்றீர்களா என்றாள்.
ஆமாம், இளவரசர் உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். நீ தஞ்சைக்கு செல்வாய். அங்கே உனக்கு பெரும் வரவேற்பும் உபசாரமும் நடக்கும். நீ அரசியாவாய். என்னை நீ ஏமாற்ற முடியாது. என் கண்களில் இருந்து நீ தப்ப முடியாது. நான் வான வீதியிலே பவனி வருவேன். நீயும் இளவரசரும் தங்கியிருக்கும் அழகிய மாடத்தின் மேல் வருவேன். பலகனியின் வழியே நுழைவேன். இப்பொழுது சொல்கின்றாய் வேதனை கவலை என்றெல்லாம், அப்போது அவையெல்லாம் பறந்துவிடும். இளவரசரின் இன்ப அணைப்பிலேயே நீ இருப்பாய். வெட்கி குனிந்திருக்கும் உன் முகத்தை மெல்ல அவர் திருப்பி தன் முகத்தை எதிரி நிறுத்தி, எனக்கு போட்டியாக உன் முகம் இருக்கிறது என்று வர்ணிப்பார். நீ பொல்லாதவள் ஆயிற்று என்ன சொல்வாய் தெரியுமா? நான் வானத்து மதியானால் நீங்கள் வாவியில் பூத்த அள்ளி என்பாய். அவர் சிரிப்பார். சந்திரனை கண்டு அள்ளி மலர்கிறது என்று உனக்கு தெரிந்திருக்கிறதா? பிறகு அத்தோடு விடுவாயா? நீங்கள் இளம் ஞாயிறு, நான் தடாகத்து தாமரை என்பாய். அவர் மீண்டும் நகைத்து உன் கன்னத்தை லேசாக கிள்ளி பேச முடியாமல் போதை கொண்டு உன் முகத்தை தன்முகத்திலே அருகே இழுப்பார். உனது காந்தள் விரல்கள் அவரது பரந்த முதுகிலே வீணை நரம்புகளில் தவழ்வது போல் தவழும். உனது மெல்லிய அன்ன தூவியை விட மிருதுவான கரங்களின் ஸ்பரிசத்தால் அவரது மெய்சிலிருக்கும் துவளும் இடையுடைய நீ வெட்கப்பட்டு அவர் பிடியிலிருந்து நழுவ துடிப்பது போல் பாவனை செய்தாலும் என் பார்வை நின்று தப்ப முடியாது.
பொல்லாத மதியே, நிறுத்து நிறுத்து, போதும் போதும். நீ வர்ணிப்பது எத்தனையோ பெண்களின் சாபத்துக்கு உள்ளான நீ என் கோபத்துக்கும் ஆளாக வேண்டாம் என்று இன்பவள்ளி முணுமுணுத்தாளே என்று அவள் உடல் சிரித்தது. மெல்லிய பூங்காற்று அவள் உடலில் பட்டு தவிழும் போது அவள் மேனி குறுகுறுத்தது. எந்த இளவரசரை மறந்துவிட வேண்டும் என்று நினைத்தாளோ அந்த இளவரசரின் இனிய தோற்றமும் முல்லைத்தீவில் அவரோடு நேரம் போவது தெரியாதிருந்த இன்ப நிகழ்ச்சிகளும் மீண்டும் அவள் எதிரே தோன்றின.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.